திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சரி, இதனை அடுத்து சரீர சித்தி உபாயம் என்ற ஒரு தலைப்பு. ஆன்மா வந்து என்ன செய்யணும், உய்ய வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய தவம், அதாவது சரியே கிரியை யோகம் ஞானம், அந்த நால்வகை நெறிகள்ல நின்று நாதன் அருளால நற்கதி பெற துணையாக இருப்பது என்னது, இந்த சரீரம். அப்ப இது எவ்வளவு காலம் இருக்குதோ அவ்வளவு காலம் நாம இந்த 4 நெறிகள்லையும் நிக்கலாம். அதனால இத நெடுங்கால வச்சிருக்கிறதுக்கு தகுந்த உபாயம் என்னது அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. அப்ப அட்டமா சித்திகளையும் அதன் காரணமாகிய அட்டாங்க யோகங்களையும் அறிவித்த ஆசிரியர் வந்து அதை தொடர்ந்து சரீர சித்தி உபாயம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்த தொடங்குகிறார். சரி, நம்முடைய ஞான நூல்கள் பூரா என்ன சொல்லுது, இந்த சரீரத்தை வந்து ரொம்ப இழிவா சொல்லியிருக்காங்க. இது ஜடப்பொருள், இதுக்கு தோற்றம் இருக்கு, அதனால இதுக்கு மறைவு உண்டு, மரணமும் உண்டு, இது நிச்சயமா ஒரு நாள் மண்ணோட மண்ணா ஆயிரும் இந்த உடம்பு, இந்த உடம்பு மேல நம்ம ரொம்ப பிரியம் வைக்க கூடாது, அதற்காக நாம வழிபாடு செய்யக்கூடாது, காமிய வழிபாடு செய்யக்கூடாது, இந்த உடம்பு வந்து மாயை, அதனால நம்ம அந்த உயிர் அதுக்குள்ள இருக்கிறதுனால அது மாயையில சிக்கிட்டு இருக்குது, அந்த உடம்போடையும் இந்த உடம்பு தங்கி இருக்கு இந்த உலகத்தோடையும் சேர்ந்து மாயையில சிக்கிருது இந்த உயிர், அப்ப எல்லாத்துக்கும் இந்த உடம்பு வந்து ஒரு தடையாக இருக்கு, இது போன்ற ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு ரொம்ப, அந்த பிறவி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு, பிறவி வேண்டாங்கிறது முக்திக்கு போகணும் இல்லையா, அதனால நமக்கு பிறவி வேண்டாங்கிறது ஒரு நிலை. ஆனா பிறவிக்கு வந்து பிராரத்த கர்மத்தை நம்ம நுகர்கிறோம், அது மட்டும் இல்லாம புதுசா ஆகாமியத்தை சேர்த்து அது சஞ்சிதமாகி மீண்டும் பிறவிக்கு வருகின்றோம். அப்ப இந்த உடம்பால நமக்கு நன்மையா தீமையான நமக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு, அத மிக அழகாக சொல்லுகிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுகிறார். அப்ப எதற்காக உடம்ப வளர்க்கணும், உடம்பு அழிஞ்சாச்சுன்னா உயிரும் நீங்கிரும். உடலோட வலிமை குன்றுனவங்க வந்து உறுதியான ஞானத்தை அடைய முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு தீராத நோயில இருக்கக்கூடியவங்க இல்லையா, அந்த உடல்னால பல உபாதைகள் இருக்கும், அப்படி இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியாது, ஞானம் பெறக்கூடிய ஒரு நிலையை அடைய முடியாது, அந்த உடம்ப கவனிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா போயிரும். அதனால நான் உடம்பை எப்படி பேணவேனா, இந்த உடம்பு எவ்வளவு முக்கியங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா எப்ப உடம்பு அழிஞ்சிட்டோ அப்ப உயிர் உள்ள இருக்காது போயிரும். ஏன் உயிர் போறதும் உடம்பு பெரியறதும் தானே நம்ம இறப்புன்னு சொல்றோம். அப்ப நான் அந்த உடம்பை எப்படி பேணணும் அப்படின்னு உணர்ந்து கொண்டேன். அதனால என்னோட உடம்ப மற்றபடி ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட், காம்ப்ளான் இதெல்லாம் குடிச்சு நம்ம உடம்ப வளர்க்கலாமா, நல்ல காய்கறி சூப் எல்லாம் வச்சு இல்லையா சாப்பிடலாமா, குடிக்கலாமா, கீரைகளை எல்லாம் நல்லா சேர்த்து எல்லாம் சருதான், ஆனா அதெல்லாம் மட்டும் அது வெறும் இந்த உடம்ப மட்டும் பேணிக்கிட்டே இருந்தோம்னா பிரயோஜனம் கிடையாது. அந்த உடம்ப பேணுறதே இந்த உயிருக்காக நமக்கு அந்த ஒரு நோக்கம் தெரியணும். நோக்கம் தெரியாம உடம்ப பேணி ஒரு இதெல்லாம் உடம்புக்கு சத்து, இதெல்லாம் உடம்புக்கு சத்து, சத்தானதை புறம் சாப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இல்லையா, சூரிய வெப்பத்துல நிக்கணும், இப்படி எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் உண்டு உண்டு உறங்குவதன்றி வேறென்று அறியன் பரபரமே, இப்ப இத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கணும் சௌரியமா, என்னெல்லாம் விளக்கப்பட்டிருக்கோ அந்த உணவு பூர்வம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் என்னது கூழானாலும் குளித்து குடின்னு சொல்லி அப்படிலாம் இல்ல, சௌரியமா சாப்பிட்டுட்டு சௌரியப்பட்ட நேரத்துல தான் குளிக்கணும், கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லிக்கு இல்ல, எத்தனை நாள் ஆனாலும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ மாத்த கூடாது, அப்புறம் உட்கார்ந்து தொலைக்காட்சி இருக்கவே இருக்கு கையில, ராப்பகலா செல்போனு, அதுல பேஸ்புக், வாட்ஸ்அப், இப்படி வரிசைன்னு நான் சொல்ல தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றத்துல வந்தாச்சு, இதுலயே நம்முடைய காலம் கழிகிறது. அப்ப இதற்காக நம்ம உடம்ப வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டா அது மிகவும் தவறு. எதற்காக உடம்பை வளர்க்க வேண்டும் என்றால் உயிரை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உடம்பை வளர்க்க வேண்டும். நான் அதை புரிந்து கொண்டேன். அதாவது காற்றுள்ள போதே தொற்றிக் கொள்ள வேண்டும். இப்ப ஞானம் பெறுவதற்கு இந்த உடம்பு துணை செய்யுதுன்னா அதுல உள்ள மூச்சு காற்று இருக்கும் போதே நம்ம ஞானம் பெறுவதற்கு என்ன வேண்டும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து செயலாற்ற வேண்டும். இந்த உடம்பு வந்து பஞ்ச பௌதீகமான உடம்பு. அது தன்னோட தன் எப்படியும் பாருங்க, நம்ம பிறக்கும் போது எப்படி சிசுவா இருக்கும் போது எப்படி இந்த அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி இருந்தோம், ஒவ்வொரு மாசமும் பிறந்து ஒரு மாசத்துல இருந்து ஒரு வயசு வரைக்கும் நம்ம அந்த 12 மாதங்கள் நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம உடல்ல எவ்வளவு ஒரு முன்னேற்றங்கள், இளமை பிராயத்துல நம்ம எப்படி இருந்தோம், அப்புறம் நடுவயது, அதுக்கப்புறம் முதுமை. முதுமைய மாதிரி கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. எது ஒண்ணு வேணும்னாலும் யாரையாவது சார்ந்திருக்கணும். பார்வை போயிரும், பல்லு போயிரும், அதனால உச்சரிக்கிறது யாருக்கும் புரியாது, எந்திரிச்சு நடமாட முடியாது, எல்லாத்தையும் யாராவது கையில கொண்டு வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக துணைக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தே ஆகணும். உதவி செய்யாம, பிரத்யாரோட உதவி இல்லாம வாழவே முடியாது. ஆக அந்த உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னச்சு, அதோட தன்மைகள் கெட்டுக்கொண்டே, ஒரு பல்லு விழும், கண்ணுல திரை வந்துரும், பார்வை குறைஞ்சிரும், நரை வந்துரும் தடைக்கு. அப்ப நரை திரை மூப்பு வந்தாச்சு, அடுத்து சாக்காடு இல்லையா. ஆக மூச்சு விட சிரமமா இருக்கு, எத்தனையோ உபாதைகள். அப்ப அதோட தன்மையெல்லாம் கெட்டாச்சு இந்த உடம்புல அப்படின்னா உடம்பு அழிஞ்சிரும். உடம்ப கருவியாக வைத்து கொண்டு இந்த வினை போகங்களை அனுபவித்து ஞானத்தை எய்து வந்த உயிரும் என்ன செஞ்சிடும், அந்த உடம்ப விட்டு, இது அவ்வளவுதான், அந்த உடம்பு இனிமேல தாங்காதுங்கல இறைவன் வகுத்து அனுப்பியிருப்பாரு. அதனால அந்த நேரத்துல அந்த உயிரும் உடம்ப விட்டு பிரிஞ்சிருது. கருவியே அழிஞ்சிட்டு, கருவி அழிஞ்ச பின்னால ஏதாவது, இப்ப ஒரு கருவியை வச்சு ஒரு காரியம் செய்யறோம், இப்ப இந்த கருவி அழிஞ்சாச்சுன்னா எப்படி நாம் ஞானத்தை பெறுவது, இந்த உயிரானது எப்படி ஞானத்தை பெறும். அதனால உடம்புக்கு எந்த தீங்கும் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தீய செயல்களும் என் உடம்புக்குள்ள புகக்கூடாதுங்கிறதுலாம் நான் கவனமாக இருந்தேன், அதான் உடம்ப பேணனேங்கிறார். ஆக அப்படி செய்ததால் என்னுடைய உயிர் வந்து தனது தன்மையாகிய ஞானத்துல திளைத்து உயர்ந்தது. அப்படித்தானே, அவர் உடம்பு எவ்வளவு காலம் இருந்திருக்கு, இப்ப மூலனாக இருந்தால் அந்த ஒரு பேச்சுக்காக சொல்ற இறைவன் வகுத்தபடி இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப மூலன் அப்படின்ற ஒரு இடையன் மூலனாகவே வாழ்ந்திருந்தால், இடையனாகவே வாழ்ந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட காலம் ஆயுள் முடிஞ்சோன்னா இந்த உடம்பு அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு பக்குவ ஆன்மா இல்லையா, சுந்தரநாதருடைய ஆன்மா புகுந்ததுனால 3000 ஆண்டு இருக்க முடிஞ்சுதே. அந்த உடம்புல புகுந்ததன் பின்பாக 3000 ஆண்டுகள் இருந்து, பரகாய பிரவேசத்தின் மூலமாக 3000 ஆண்டுகள் இருந்து நமக்கு இந்த 3000 பாடல்களை கொடுத்திருக்கின்றார் அவர். ஆக உடம்பை எங்கெனம் பேணணும்னா அது அந்த கவனம் இருக்கணுமே தவிர, சத்துள்ள பானங்களையும் சத்துள்ள ஆகாரங்களையும், பழங்கள் அதான் காய்கள், இன்னைக்கு சாலட் சாப்பிட்டுருங்க, இன்னைக்கு வந்து இந்தந்த மாதிரி டீல எத்தனை வகை இருக்கு அதெல்லாம் போட்டு குடிச்சிருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் சாலடை சாப்பிட்டுருங்க, பல ஜூஸ் எல்லாம் குடிங்க, பதனியை குடிங்க, இளநியை குடிங்க, எல்லாம் நல்லதுதான், பால் குடிங்க, எல்லாம் குடிக்கிறோம். ஆனா ஞானம் வருதா அதனால? அப்ப உடம்பை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா உயிரை வளர்க்கறதுக்கு இந்த உடம்பு உறுதுணையாக இருக்கு அப்படிங்கிற உபாயம் தெரிந்து அதற்கு தகுந்தபடி உடம்பை வளர்க்கணும். வளர்த்தா மட்டும் போதாது, உயிரையும் வளர்க்கணும். உடம்பை வளர்த்தா மட்டும் போதாது, உயிரையும் வளர்க்க வேண்டும். ஏன்னா இந்த உடம்பு வந்து அழியக்கூடிய உடம்பு. நாமளாவிலே நம்முடைய பழக்க வழக்கங்களால விலை கொடுத்து பல நோய்களை இழுத்துக் கொள்கின்றோம். அதே போல அடுத்த ஒரு அருமையான பாடல், உடம்பினை முன்னம் இழுக்கென்று நினைந்தேன் என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லுகிறார். இந்த உடம்பு வந்து ஒரு தேவையில்லாத ஒண்ணு, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் அதை ரொம்ப ஒரு குற்றமான ஒரு ஜந்துவாக, அந்த ஒரு பொருளாக, நான் அதை ஒரு வஸ்துவாக பார்த்து அதை இகழ்ந்து கொண்டே இருந்தேன். ஆனா உடம்புக்குள்ளே உருபொருள் யார் இருக்கார், சர்வேஸ்வரனே உள்ள இருக்கார், எல்லா வகையிலும் உயர்ந்தவர். இதை ஏன் இழுக்குன்னு நினைத்தார் அப்படின்னா, இந்த உடம்பு நிலைக்க போறது கிடையாது, இது நாம செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் கொள்கலமாக இருக்கிறது, இதுக்குள்ள ரத்தம் சீழு மலம் அது போன்ற பொருட்கள் எல்லாம் உள்ள இருக்கு, பொல்லா புழு குரம்பை புழுவெல்லாம் உள்ள இருக்கு, அப்படின்னு நான் நினைச்சு இத அருவறுத்து இகழ்ச்சியா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் கருணையால தானே வந்து என்னோட உடம்புல பொருந்தி இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மேலானவரான உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடிய சிவம். அதனாலதான் அடுத்த அடியில சொல்லும் போது உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று சொல்லுகின்றார். அவர் வந்து மிகவும் உத்தமமானவர், நம்ம வழிபடக்கூடிய கடவுள். அவர் எனக்குள்ள கோயில், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் பின்னாடி பாடுவார். அப்ப அந்த உடம்பே ஆலயமாயிருது, காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, அப்புறம் சுவாமியும் பாடியிருப்பார். அதனால நம்ம வந்து அந்த உடம்புக்குள்ள உருபொருள் உத்தமனாகிய சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் இருக்கின்றார் என்று உணர்ந்து கொண்டேன். ஆதலால் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது இப்ப எனக்குள்ள சுவாமி இருக்கார்னா இந்த உடம்ப நான் எப்படி பேணணும்னு நான் ஆராய்ந்து ஆராய்ந்து இருந்து அப்படின்னா, நான் பல வகையிலையும் நினைச்சு நினைச்சு ஆராய்ந்து அதுல எனக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்பதை நான் எண்ணி உடம்பை பாதுகாக்கின்றேன். ஏன்னா இது கோயில், சிவபெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இது வந்து நடமாடும் கோயில் அப்படிங்கிறத நம்ம மொபைல் வேன் இல்ல மொபைல்ல எல்லாமே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு இறைவன் வந்து மற்ற அந்த கோயில் கல்லால் கட்டின கோயில் வந்து அப்படியே இருக்கும். ஆனா இந்த உடல், இந்த உடலுக்குள்ள சுவாமி இருக்காரு, இந்த கோயில் என்ன செய்து நடமாடுது. அதனால அவர் இருக்குன்ற கோயில் என்று உணர்ந்து கொண்டமையால் இந்த உடம்பிற்கு நான் ஒரு மதிப்பு கொடுத்து உடம்பை பேணுகின்றேன். அந்த வகையில் உடம்பை பேண வேண்டும். அதாவது வேண்டாதெல்லாம் நினைச்சா சுவாமிக்கு உள்ள இருக்க பிடிக்காது. வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் பேசி கொண்டிருந்தோம்னா சுவாமிக்கு பிடிக்காது. தேவையற்ற செயல்களை செய்தால் சுவாமிக்கு பிடிக்காது. அப்ப அவருக்கு பிடிக்காததான் நம்ம நினைக்க கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. அவர் தங்கி இருக்கணும், நம்ம கூப்பிட்டு அவர் வரல, தானாதான் கருணையோட நமக்கு உள்ள வந்து இருக்கிறார். அப்படி வந்தவரை உள்ள இருக்க வைக்கணும். அவர் வந்து இத வந்து என்ன இந்த இடம் இப்படி இருக்கு, இப்ப நம்மளே எடுத்துக்கிடுவோம், சாமானியமான நாமளே ஒரு இடத்துல வந்து உட்காரணும்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அது சுத்தமா இல்லைன்னா நம்ம வந்து அங்க இருக்க மாட்டோம். ஆனா எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் வந்து இருக்கணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும், அது பாலரையா இருந்தா அவர் இருப்பாரா, இந்த எண்ணம் நம்ம மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த இருந்தா அதுக்குனாலதான் முக்கரண வழிபாடே சொன்னாங்க. மனதால தியானிச்சுக்கிட்டே இருங்க, வாக்கால அவருடைய புகழை பேசுங்க, பாடுங்க, ஓதிக்கொண்டே இருங்க. திருமுறைகள் எல்லாம் தப்பான வார்த்தைகள் வாயில வராது. இப்ப வழிபாடு செய்யுங்க, 10 நிமிடத்திலையும் பரமனை பூஜிக்கலாம். ஆனா நல்ல ஞானம் பெறணும், நிறைய அருள் பெறணும்னா 3 மணி நேரம் வரைக்கும் உட்காந்து அருமையா பூஜையை பண்ணலாம். அதுல நிறைய சித்தாந்த பரமான விஷயங்கள்லாம் அந்த பூஜையில இருக்கும். அப்ப இப்படிலாம் செய்யும் போது வினை நீங்கும், இதனால ஒரு புண்ணியம் சேருது, இன்னொன்னு பாவம் நீங்குது, புதுசா வினையை ஈட்ட மாட்டோம். அதனாலதான் முக்கரண வழிபாடு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இயன்ற வரையில பல்லாற்றான்னு என்ன செய்யணும், நான் அவர் இந்த உடம்ப வந்து அவர் இருக்கின்ற கோயில் என்று நினைத்து பேணி வருகின்றேன் என்று நமக்கு ஒரு அருமையான கருத்தினை எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆன்மா உயர்ந்தது, உயிர் தான் உயர்ந்தது, உடல் இழிவானது, இது நம்ம மனசுல ஆணித்தனமா இருக்கு. ஆனா இதை இழிவா நினைச்சு கழிக்காதீங்க. உள்ள வந்து உத்தமனாகிய சிவபெருமான் இருக்கிறார், அந்த சர்வேஸ்வரன் இருக்கத்தக்க மாதிரி இந்த உடம்ப நீங்க வச்சுக்கோங்க, அசுத்தமா வச்சுக்கிடாதீங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. புறத்தையும் சுத்தமா இருக்கணும், அகத்தையும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு அவர் எடுத்து உணர்த்தியுள்ளார். சுழற்றி கொடுக்கவே சுத்தியும் சுத்தி களியும், கழற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்கு அழற்றி தவிர்த்துடல் அஞ்சனமாமே அப்படின்னு சொல்றார். அதாவது சுழற்றி கொடுக்கவே, இந்த பிராணவாயுவை இரு நாடிகள்லையும் சுழற்றி கொடுக்கணும். அதாவது இடகலை பிங்கலை வழியா மாறி மாறி இழுத்து வாங்கி இருத்தி விடுதல். அப்படி செய்யும் போது நாடி சுத்தி, அந்த நாடி வந்து சுத்தி ஆகும். அதுக்கப்புறம் இதய கமலத்துல தூய்மையான பிராணவாயுவை பூரிக்க வேண்டும். அது 72,000 நாடியிலையும் பரவும்படி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உடல் இருந்த நிலையில் இருந்தே கால தேச வர்த்தமானங்கள் எல்லாம் அது அறிய எல்லாத்தையும் அறிய முடியும். இருந்த இடத்துல இருந்தே காலத்தை பத்தி தேசத்தை பத்தி நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குன்னு இருந்த இடத்துல இருந்தே அறிய முடியும். ஆக அங்கனம் நமக்கு அழகாக எடுத்து காட்டி இருக்கின்ற. அடுத்தபடியாக அஞ்சனம் போன்று உடலை அரும் மண் அந்தியில் வஞ்சக வாதம் அரும் மத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தரும் நஞ்சர சொன்னோம் நரைதிரை நாசமே அப்படிங்கிறாரு. சிவயோக பயிற்சியை எப்ப செய்யணும்? அந்தி அப்படின்னா மாலை, அப்ப யோகம் செய்தால் அந்த உடல்ல உள்ள கப நோயானது நீங்கும், சளி சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் நீங்கும். மத்தியானங்கிறது நண்பகல், நண்பகல்ல செய்தா வஞ்சகத்தன்மை வாய்ந்த வாத நோய மாதிரி மோசமான நோய் கிடையாது. வாதத்துல எத்தனை வகையோ இருக்கு, முடக்கு வாதம்லாம் அப்படியே முடக்கிடும். அப்போ அந்த அந்த அதனால அதுக்கு வஞ்சகத்தன்மைன்னு ஒரு அடை கொடுத்திருக்கிறார், வஞ்சக வாதம்னு கொடுத்திருக்காரு. அப்ப வாத நோய் நீங்கும் எப்போ? நண்பகல்ல யோக பயிற்சியை செய்தா. விடியற் காலையில செஞ்சிறு அப்படின்னு சொல்லிட்டாரு, விடியல் காலை அந்த நேரத்துல செய்தோம், அதாவது மிக மிக அதிகாலையில அதை செஞ்சோம் அப்படின்னா பித்தம் நீங்கும். இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மூணுல எது கூடினாலும் வியாதி, எது குறைஞ்சாலும் வியாதி. இந்த உபாயங்கள் அனைத்தையும் உடற்கண் இருக்கக்கூடிய விஷத்தன்மை நீங்குவதற்காக சொன்னேன். அது மட்டும் இல்ல, இதை நீங்க ஒழுங்கா கடைபிடிச்சா உங்களுக்கு நரை திரை கூட நாசமாகும் என்று நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஏன் இந்த வாதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, மருந்து போட்டு உள்ள மருந்து சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தணிஞ்ச மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் அடங்கி இருக்கும், திருப்பி நாடிகள் தோறும் ஓடி போய் துன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். ஆகையால் அதை வஞ்சவாதம் என்று சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அதிகாலையில செய்யணும் யோக பயிற்சிகளை. அப்படி யோகம் செய்தால் பித்தம் நீங்கும், நண்பகல்ல செய்தா வாத நோய் நீங்கும், மாலையில செய்தால் கப நோய் நீங்கும், சளி தொந்தரவுகள்லாம் நீங்கும் என்று மிக அழகாக நமக்கு கண்டிப்பா. ஏன்னா எதற்கோ நேரம் இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அது உயிருக்கு சம்பந்தமான யோகமோ உடலுக்கு சம்பந்தமான யோகமோ நமக்கு செய்வதற்கு நேரமே கிடையாது. அப்படி நம்ம நம்மள சுத்தி ஒரு வட்டம் போட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம், அதுல இருந்து மாற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சத்தியார் கோயில் இடம் வலம் சாதித்தான் மத்தியானத்திலே வாக்கியம் கேட்கலாம் தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும் சத்தியம் சொன்னோம் சதானந்தி ஆணையே. சிவபெருமான் மேல ஆணையிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, பிராணாயாமத்தை முறையாக செய்தால் திருக்கூத்து தரிசனம் சித்திக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உடம்பு சிவசக்தி எழுந்தருள் இருக்கிறதுனால இது ஒரு கோயில். இதுல இடகலை பிங்கலை வழியாக பிராணனோட இயக்கத்தை கட்டுப்படுத்த பழகி கை வந்து ஆன்மா வந்து தியானத்திலேயே நாத சிரவணம் செய்யலாம். தியானத்தின் மூலமாக நாத சிரவணம் செய்யலாம். அதான் அது போன்றவர்களுக்கு தான் அந்த சிலம்பொலி அதெல்லாம் கேட்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சிலம்பொலியோட திருக்கூத்து செய்யக்கூடிய சிவமும் வெளிப்படும் அப்படின்னு சொல்றார். சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிறார் சிவபெரு, நான் வணங்கக்கூடிய சிவபெருமான் மேல் ஆணை என்று சொல்லுகிறார். சிரமான் பெருமாள் நாயனாருக்கு சிலம்பொலி கேட்டுங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்றோம். அப்ப சிலம்பொலி கேட்டா கண்டிப்பாக திருக்கூத்து தரிசனமும் கிடைக்கும். ஆக இந்த ஆன்ம தியானங்கிறது தியானிப்பவனாகிய தன்னை அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. தித்தித்த கூத்து அப்படின்னா தித்த தித்த அப்படிங்கிற தாள லயத்தோடு கூடிய கூத்து சிவன் வெளிப்படும் அப்படின்னு சொன்னா அறிவுக்கு அறிவா சிவபெருமான் வந்து வெளிப்படுவார். நான் இப்படி என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நான் சிவபெருமான் மேல் ஆணையாக சத்தியமாக சொல்லுகிறேன் என்று நமக்கு ஒரு உறுதி தருகின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக காலச்சக்கரம் என்ற தலைப்பு. காலம் அப்படிங்கிறது அருவா இருக்கு, ஆனா கருவிகளாக சூரிய சந்திர அவங்களெல்லாம் இயக்கக்கூடிய வல்லமை, அந்த வல்லமையாக அவற்றை கொண்டு நாம் காலத்தை அறிஞ்சுக்கிடுதோம் இல்லையா. இந்த காலம் அப்படிங்கிறது வித்யா தத்துவங்கள் ஏழுல ஒன்று. இப்ப சுத்தம்மையுடைய காரியம் வந்து சக்கரம் போல முடிவின்றி மாறி மாறி வருவதால் இந்த காலமானது கால சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தை வெல்லக்கூடிய கணக்கு யாருக்கு தெரியும்னா சிவயோகிகளுக்குத்தான் தெரியும். அவங்க அதோட இயல்பை உணர்ந்தாலன்றி அவங்களாலையும் அதை என்ன செய்ய முடியாது, வெல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக அதனை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். மதிவட்டமாக வரை ஐந்து நாடி இது விட்டிங்கு ஈரார் அமர்ந்த, அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறு மதிவிட்டு போமாறு மாயலுற்றேனே என்று சொல்லுகிறார். அதாவது மதிவட்டம், அதாவது மதிமண்டலம் சொல்ற சாஸ்திரதலம் பிரம்மரந்திரம் அப்படிங்கிற பெயர்களை உடையது. ஆக அந்த சந்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய வரை அப்படின்னா மேரு, அந்த மேருவில் விளங்குகின்ற ஐந்து நாடிகள் கூடக்கூடிய இடத்தை விட்டு துவாதசாந்த பெருவெளி, இதுக்கு 12 அங்குலத்துக்கு மேல, அதை விரும்பி இருந்ததால் அந்த துவாதசாந்த வட்டத்துக்குள்ள நின்று பரமபதியாகிய சிவபெருமான் வந்து நமக்கு எங்ஞனம் அருள் செய்கின்றார். அத நான் ஆராயத் தொடங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல உள்ள அந்த உச்சி குழிய வந்து மேருமலைன்னு சொல்லக்கூடியது சித்தர்களுடைய மரபு. அங்க ஐந்து நாடிகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, அதாவது பஞ்ச கலைகள் வியோம வியாபினி வியோம ரூபி சர்வ வியாபினி சர்வ வியாபி அப்படிங்கிறது. இதையெல்லாம் கடந்தால் துவாதசாந்த பெருவழியை அடையலாம். அதுதான் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். அதனாலதான் கோயில எல்லாம் பாத்தீங்கன்னா உச்சி மேல கை கூப்பி வணங்குறத நம்ம பாக்குறோம். அங்க போனா அவனுடைய அருள் கிடைக்கும். அந்த துவாதசாந்த பெருவழிக்கு போனா அதுலயே தோய்ந்து நின்றால் அதையும் கடந்து பரவழியில செலுத்தும் அவனுடைய அருள் இல்லையா. அப்ப அவர் அருள் இருந்தா அதையும் கடந்து நாம் செல்ல முடியும் என்று நமக்கு உணர்த்தியுள்ளார். உற்றறி வைந்தும் உணர்ந்தறிவாறேழும் கற்றறி வெட்டும் கலந்தறி ஒன்பதும் பற்றிய பத்தும் பலவகை நாளிகை அற்றதறியாது அழிகின்றவாறே அப்படின்னு சொல்லுகிறார். காலத்தை வெல்லக்கூடிய உபாயத்தை இதுல எடுத்து சொல்லுகிறார். இந்திரியங்கள் ஐந்து, அது புலன்களை பொருந்துறதுனால விளைந்த அறிவு, சத்த ஸ்பரிச ரூத ரச கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து. அப்ப உணர்ந்து அறிவு ஆறு ஏழு அப்படின்னா அந்த இந்திரிய ஞானங்களானது எல்லா உயிர்களுக்கும் அவ்வவற்றின் இயல்புக்கு ஏற்ப இருக்கும். மனிதனுக்கு மட்டும் சிறப்பான ஒரு பகுத்தறிவு இருக்கு, அந்த அறிவுக்கு பேரு ஆறாவது அறிவு. மற்ற நமக்கு கீழே உள்ள ஜீவராசிகளுக்கு ஐந்து அறிவோட முடிஞ்சிருது, மனிதனுக்கு பகுத்தறியக்கூடிய அறிவு அது ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஆய்ந்து தோயக்கூடிய அறிவு, அந்த அனுபவ ஞானம் வருதுல்ல, அது ஏழு என்று நமக்கு எடுத்துரைக்கின்ற ஞானமும் சேர்ந்தாச்சுன்னா அது ஏழு ஆகிறது. அதோட இப்ப நம்ம சாத்திர ஞானங்கள் எல்லாம் படிக்கிறோம்ல, அதனால அது எட்டாகுது. அதோட நூலறிவையும் தன்னோட அனுபவத்தையும் கலந்து அறியதுக்கு ஒரு அறிவு வருது, ரெண்டையும் சேர்த்து அறியும் போது அது ஒன்பது. இப்படி அறிந்த பின், அதாவது இறைவனைத்தான் பற்றணும், இறைவனுடைய திருவடி பற்று ஒன்றுதான் அப்படிங்கறத அறிஞ்சு அதை விடாம சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியேன்னு சொன்ன மாதிரி பற்றி நிற்க ஒரு ஞானம் கிடைக்கும், அது பத்து என்று மிக அழகாக நம்ம வந்து இத்தனை, அதாவது காலத்தை வெல்வதற்கு இப்படி ஒரு உபாயம் இருக்கு அப்படிங்கறத தெரியாம காலத்துக்குள்ளேயே நாம சிக்கி கொண்டு உலகவர்கள் அழிந்து போகின்றார்களே அப்படின்னு உலகவர்களுடைய நிலையை நினைத்து இறங்குகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் இவற்றை எல்லாம் புரிந்து முன்னேற வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக திருந்து தினம் அத்தினத்தின் தினத்தோடு நின்று இருந்து அறி நாளொன்று இரண்டெட்டு மூன்று பொருந்திய நாளோடு புக்கறிந்தோங்கி வருந்துதலின்றி வனை புகழாமிங்கிறார். அவங்கவங்க ஜென்ம நட்சத்திரம் ஜன்மதினம், அது அடுத்த ரெண்டாம் நாள் நட்சத்திரம், எட்டாம் நாட்கள் நட்சத்திரம். இது நீங்களாக மற்ற நாட்கள்ல மனை புகலாம் அப்படின்னு ஒரு பொருத்தம் பார்த்து சொல்றார். இந்த யோக பயிற்சி மேற்கொள்பவர்கள் கூட இந்த நாட்களை எல்லாம் தவிர்த்து விடுவார்கள் என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக ஓவியமான உணர்வை அறிவீன்கள். பாவிகள் இத்தின் பயனறிவாரில்லை. தீவினையாம் உடல் மண்டல மூன்றுக்கும் பூவில் இருந்திடும் புண்ணிய தண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஓவியம் போன்ற தியானத்தை அறிந்து கொள்ளுங்கள். தியானத்துல எத்தனையோ வகை இருக்கு, அதெல்லாம் அவங்க அதை தேர்ந்தவர்களிடம்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாவிகள் வந்து இதோட பயனை அறிவது இல்லை. முன்பு செய்த தீவினையால் விளைந்த இந்த உடம்புல மூன்று மண்டலங்கள் இருக்கு. அந்த மூன்றுக்கும் மேல் உள்ள ஆயிரம் இதழ் தாமரை பூவில இந்த புண்ணிய நாளமாகிய சுழுமுனை நாடி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு, அதன் வழியாக நீங்கள் உண்மனை தியானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்து. தியானம் எவ்வளவு முக்கியம், பிராணாயாமம் முக்கியம், தியானம் முக்கியம் அப்படிங்கிறத மீண்டும் 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 பல பாடல்களில் வலியுறுத்தி கொண்டே செல்கிறார். தண்டுடன் ஓடி தலைப்பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்று மகிழ்ந்துடல் ஒத்திடும் கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே அப்படின்னு சொல்றாரு. தண்டு அப்படின்னா முதுகு தண்டு, அதோட பிணைத்து சென்று பிரம்மரந்திரத்தை அடைந்த யோகிக்கு சோம சூரியாக்னி மண்டலம், சோம மண்டலம் அதாவது சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலங்கள் மண்டலம் அந்த மூன்றும் மகிழ்ந்து உடல்ல ஒத்திருக்கக்கூடிய இந்த மூணு ஒத்திருக்குங்கிறத யாரு உணர்கி உண்மையா கண்டார்களோ அவங்கதான் மெய்ஞானிகள். மற்றபடி இதை அறியாதவர்கள் வினை பயனை நுகர்வதற்காக கிடைத்த இந்த உடம்பு அழியும்படியே அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றிய விஷயங்கள் தெரிவதும் இல்லை, அதற்கு தகுந்தால் போல் அவர்கள் வாழ்வதும் இல்லை, இப்படி மாறுபட்டு இருக்கின்றார்கள். ஞானிக்கும் சாமானியர்களுக்கும் இதுதான் மாறுபாடு என்று உணர்த்தியுள்ளார். கூத்தன் குறியில் குணம்பல கண்டவர் சாத்திரன் தன்னை தலை பெய்து நிற்பர்கள் பார்த்திருந்துள்ளே அனுபோக நோக்கிடில் ஆத்தனமாகி அலர்த்திரும் ஒன்றே அப்படின்னு சொல்றார். கூத்தனை குறித்து நிற்பதால் இல்லையா, குறியில் அதை குறித்து உணர்தல் அப்படின்னு திருவடி தியானம் சேர்ந்தவர்கள் மெய்ப்பொருள் அறிவை சேர்வார்கள். அதாவது சாதகம் பண்ணனா சாதகராகலாம். அந்த அனுபவம் முதிர்ந்து பேரன்பராக அனன்ய பாவத்தை அவர்கள் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். ஆக அந்த உண்மை இயல்பு உணர்த்தக்கூடிய மெய்ப்பொருளை அறிந்து அனுபவித்து நிற்பார்கள். அவங்க சாத்திர வழியில உள்ளே தியானித்து இல்லையா, உள்ளே தியானிக்கணும். அதனால விளையக்கூடிய அனுபவத்தை அறிந்தால் ஆப்தன் அப்படின்னா அன்பன் அப்படி இறைவனோடு நம்ம அந்த அந்த கூத்த தரிசனம் பண்ணனால அவரோடு நாம் ஒன்றி இருக்கலாம். திருக்கூத்து தரிசித்தால் இந்த பயன் சேரும். ஆத்தனுமாகி அலர்த்திரும் ஒன்றே அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது ஏகனாகி இருக்கலாம் என்று அழகாக இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக கழிகின்ற அப்பொருள் காணகிலாதார் கழிகின்ற அப்பொருள் காணலும் ஆகும் கழிகின்ற உள்ளே கருத்துற நோக்கில் கழியாத அப்பொருள் காணலும் ஆமே அப்படின்னு சொல்றார். சிவ தரிசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்மை விட்டு கழியவன என்னெல்லாம் கழியுதோ அதையும் பார்க்கலாம், சிவத்தையும் தரிசிக்கலாம். எதெல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறதோ, அதாவது தத்துவ தாத்விகங்கள் இதெல்லாம் நம்மை விட்டு பிரிகுது இல்லையா, நம்ம வந்து நல்ல கருத்தூன்றி தியானம் செய்தால் அழியாத பொருளாகிய சிவத்தையும் தரிசிக்கலாம். அந்த சிவத்தை தரிசிப்பதால் நம்மை விட்டு கழிகின்ற தத்துவங்களையும் காணலாம் என்று நமக்கு மிக அழகாக. இப்ப மலை உச்சியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கீழ் உள்ள பொருட்கள்லாம் ஏன்னா மேல இருக்க பொருளே தெரியும் போது கீழே இருக்க பொருளும் நல்லா தெரியும். அத மாதிரிதான் தத்துவ தாத்வீகங்களெல்லாம் கடந்து சிவ தரிசனம் செய்யும் போது இதெல்லாம் நம்மை விட்டு ஏன்னா மேல வந்தாச்சு, அதனால இதெல்லாம் நம்மை விட்டு நீங்கிட்டு அப்படிங்கறது விலகிட்டு என்பது அழகாக விளங்கும். இந்த மலத்துக்குள்ள இருக்கக்கூடிய புழுவுக்கு மலத்தை அறிய முடியாது, ஆனால் சிவத்துள் அடங்கிய ஆன்மா சிவத்தையும் காணும், தன்னை விட்டு கழிகின்ற பொருட்களையும் காணும் என்று மிக அழகாக ஒரு யோக நிலையுடைய மேன்மையை நமக்கு எடுத்து சொல்லியுள்ளார். ஆக அருமையான முறையிலே நமக்கு காலத்தை பற்றியும் சரீரத்தை பற்றியும் மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு அவர் எடுத்து உரைத்த கருத்துக்களை எல்லாம் இன்று நாம் சிந்தித்தோம். ஆக இதுக்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது குருவருளும் திருவருளும். ஆகையால் குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வேதமா முனிவர் வாழ்க, விளங்குமான் இனங்கள் வாழ்க, பூத நாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாரி பெய்து மலிவளம் சுரப்ப, சொக்கநாதன் என்னும் கடவுள் தொன் நூல் நலம் பெற பொலிக மாதோ என்று வாழ்த்தினை பாடி, இதுகாரும் இன்று நமக்கு பல அரிய கருத்துக்களை உணரச் செய்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கன் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளும் நம்மை சிவபெருமானை பற்றிய சிந்தனைகளில் திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எத்தனையோ சூழலுக்கு நடுவிலே இந்த நிகழ்வினை கண்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் அடியேன், தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்.